எங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் எங்களோடு கூடவே நீங்க இருக்கிறீங்க. பிரதர் இப்ப லண்டன்ல இருக்கிறாரு, இப்ப லீவ்ல இங்க சென்னைக்கு வந்திருக்கிறார். நல்ல ஒரு அருமையான ஆவிக்குரிய தாகம் உள்ள ஒரு நல்ல ஒரு சகோதரன். அவரோட நான் பேசும் பொழுதே பார்த்தேன், அவர் அவருடைய சின்ன சின்ன அவருடைய ஒரு மூலையும் பார்க்கும் பொழுது அவர் கர்த்தரை எவ்வளவு நேசிக்கிறார் என்பது நல்ல தெரியுது. நல்ல ஒரு அருமையான ஒரு கர்த்தருடைய பிள்ளை. அதனால இன்னைக்கு அவரை நான் சில நிமிஷங்கள் சாட்சி சொல்லும்படியாக அழைக்கிறேன். பிரதர் காலேப் நமக்கு நடுவில் வந்து சில வார்த்தைகள், தன்னை கர்த்தர் ரட்சித்ததையும் தன்னை நடத்துகிறதை குறித்து சில நிமிஷங்கள் சாட்சி சொல்லும்படி அழைக்கிறேன். வாங்கலாம்.
ஹல்லேலூயா. எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? ஆண்டவர், நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த ஒரு மகன். என்னை என்னுடைய சகோதரன் வந்து சுவிட்சர்லாந்து நகரத்தில் கடந்த 14 ஆண்டுகளாக ஒரு சபையை நடத்தி வருகிறார். அவர் சொல்வார், நீங்கள் இந்த மண்ணையும் கல்லையும் கும்பிட்டுக் கொண்டிருக்கீங்கள், அதை விட்டுட்டு வாங்கள் என்று. ஆனால் நான் மிகவும் பக்தி நிறைந்த ஒரு பக்தனாக இருந்தேன், இந்து மதத்தில் பிறந்த ஒரு இந்து மகன். ஆனால் அவர் சொல்லும் போது எனக்கு 4 சகோதரர்களும் ஒரு சகோதரியும், நான் தான் பெரியவர் மூத்தவர், அதனால் நான் அதை பொருட்படுத்தவில்லை. சரி, பெரிய தம்பி சொல்றாருன்னு சொல்லி நான் தம்மன்று. ஆனால் அவர்கள் வந்து ஜெபிக்கு போகும்போது நான் ஒரு நாள் நான் எனக்கு ஜெபிக்கவில்லை என்றேன். சார், எனக்கும் சேர்த்து ஜெபித்து விட்டு போனார்கள். சரி, அப்படியே கண் கலங்க. 2 முதலாம் மாதம் 2012 நான் என் வேலைக்கு போகும்போது, நான் அதுவரை ஜெபித்ததும் இல்லை, ஜெபிப்பது எப்படின்னு சற்றேனும் தெரியாது, சுத்தமாக தெரியாது. அன்னைக்கு போகும்போது அப்போதான் அப்படி போய்கொண்டு சைக்கிளில் வேலைக்கு போய்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னை தொட்டார். என் உடம்பு உள்ள என் காலிலிருந்து உச்சி வலை அப்படியே வைப்ரேஷன் ஆச்சு. அப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜெபிக்க ஆரம்பிச்சு அப்படியே போய்க்கொண்டு, எப்படா என் தம்பி கிட்ட சொல்லுவான் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். 6 மணிக்கு காலையில வேலையை ஆரம்பிச்சுட்டு அப்புறம் 8 மணிக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் வந்துச்சு. அப்பதான் தம்பிக்கு போன் போட்டு சொன்னேன். அப்படியே அவர் ரொம்ப சந்தோஷம், அளவில்லாத ஆனந்தமா இருந்தாரு. அவர் சம்சாரம் வரும்போது அவர் சொன்னாரு, எப்படி பெரியப்பா பெரிய அண்ணனுக்கு அவரு அற்புதம் செய்தாரு. கர்த்தர் நல்லவர், வல்லவர், அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. என்ன கேட்கணும்னோ என் ஜெபங்களை கேட்டு அதற்கு ஆமென்றும் ஆமென்னு பதில் சொல்றோம் ஆண்டவர். அமேன், ஹல்லேலூயா. அதே போல் இங்கேயும் வருவதற்கு ஒரு நல்ல ஒரு சபையை கொடுத்திருந்தார். நான் முன்னாடி மேத்தாண்டில் இருந்தேன், ஒரு 15 வருஷங்களுக்கு முன்னால. அப்பவே ஆண்டவரின் திட்டம் எங்களுக்கு தெரியாது, அது நிறைவேறும் போதுதான் எங்களுக்கு தெரியும். அவர் இங்கே இந்த சூளமட்டில் சத்தியமூர்த்தி தெரு அண்ணா நெடும்பாதையில் ஒரு வீடு உனக்கு கொடுப்பேன், உனக்கு பக்கத்தில் ஒரு அருமையான போதகர் நடத்தும் ஒரு சபையை உனக்கு கொடுப்பேன் என்று அவர் சொல்லியிருந்தார். அதை இப்போ கொடுத்திருக்கார், அதற்காக அவருக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். ரொம்ப நன்றி. அருமையான சபை. லண்டன் மாநகரத்தில் நீங்கள் வராதவர்களுக்கு தெரியாது, பெரிய கற்பனை பண்ணியிருப்பான், பெரிய நகரம், பெரிய இடம். இருந்தாலும் இந்த சபை மிகவும் பரிசுத்தமான இனிமையான சபையாக உள்ளது. அதற்காக கத்தரை தோதிக்கிறேன். மிக அருமையான போதகரை கொடுத்திருக்கார் கத்தர், அதற்காக அவரை தோத்திருக்கிறேன். சுவாமி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. இங்கு வந்தவர்களின் முன்பின் தெரிந்ததில்லை, நான் பார்த்ததும் இல்லை. ஆனால் அவர்கள் யாவரும் என்னோட கூட பிறந்த சகோதரர்களுடைய அன்பு பாசம் பரிமாறிக்கொண்டார்கள். அவர்கள் யாவருக்கும் நன்றி. கத்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அப்படி
இப்பொழுதும் வாக்குத்தத்த செய்திக்கு நேராக கடந்து செல்கிறோம். கடந்த மாதத்தில் நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். போன மாதத்திலே நான் வாக்குத்தத்த செய்திக்காக ஜெபித்த பொழுது, கர்த்தர் இந்த மாதத்துக்கு என்று வாக்குத்தத்தமா நான் ஒன்றும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிட்டார். ஏன்னா வருடத்திற்கான வாக்குத்தத்தமாக நான் பேசினதிலிருந்து இந்த வருடம் முழுவதும் நீ பேச வேண்டும் என்று கர்த்தர் என்னோடு கூட பேசினார். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம், வருஷத்தை நன்மையால் முடி சூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வாசிக்கலாமா? வாசிப்போம். சங்கீதம் 65:11.
வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர்.
வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர்.
உமது பாதைகள்,
உமது பாதைகள்
நெய்யாய் பொழிகிறது,
நெய்யாய் பொழிகிறது. கர்த்தர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர். வருஷத்தை முழுவதையும் கர்த்தர் தம்முடைய நன்மைகளினால் முடிசூட்டுகிறார். நன்மைகள், ஒரு நன்மை அல்ல, பல நன்மைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். கடந்த வார மாதத்திலே, பிப்ரவரி மாதத்திலே நாம் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் நல்லது என்று கர்த்தர் கண்டார். வெளிச்சம் என்கிற நன்மையை கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் என்று நம்ம தியானித்தோம். வெளிச்சம் என்றால் என்ன? வேதமே வெளிச்சம். மனிதனுக்கு தேவன் கொடுத்த முதலாவது நன்மை, சிறந்த ஒரு நன்மை என்னவென்றால் வேத புத்தகம், வேத வசனங்கள். இந்த வேத வசனத்துக்குள்ளிருந்துதான் சகலவிதமான ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கிறது, தேவ நடத்துதல்கள் கிடைக்கிறது. சகலமும் வசனத்தின் மூலமாய் நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். அதனாலதான் மனுஷனுக்கு தேவன் செய்த முதல் நன்மையே வெளிச்சம். பூமியை கர்த்தர் நிலைவரப்படுத்தும் பொழுது முதலாவது கர்த்தர் செய்த நன்மை வெளிச்சம் உண்டாகட்டுனர். அதான் வேர்ட் ஆஃப் காட். இன்றைக்கு அடுத்ததாக இன்னொரு நன்மையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் எனக்கு அதை சொன்ன உடனே நான் நினைச்சேன், ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது நாள் உண்டாக்குனத மார்ச் மாதமும், மூன்றாவது நாள் உண்டாக்குனத ஏப்ரல் மாதத்திலையும் அப்படியே வரிசையாய் வரும் அப்படின்னு நான் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் இதற்காக இந்த நான் வாரத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசின காரியம் வித்தியாசமாக இருந்தது. அது என்னுடைய திட்டத்தின், நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, அவருடைய நினைவுகள் வித்தியாசம். இப்பொழுது கர்த்தர் என்னோடு பேசின அந்த நன்மையை குறித்து உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 20:21. யாத்திராகமத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 20:21, ரெண்டு வசனங்களையும் வாசிக்கலாம்.
இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார்,
ஜனங்கள் பெருகி
மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார்.
இங்கே பார்க்கும் பொழுது தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். அவர்களுக்கு அவர் செய்த நன்மை என்னவென்றால் அவர்கள் குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் தழைக்கும்படி செய்தார். அவருடைய குடும்பங்களில் எல்லாம் செழிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆவிக்குரிய காரியத்திலும் சரி, உலக ஆசீர்வாதங்களிலும் சரி, சரீர ஆரோக்கியத்திலும் சரி, எல்லா விதமான நன்மைகளையும் கர்த்தர் அந்த மருத்துவச்சிகளின் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவாக கொடுத்தாராம். தழைக்கும்படி செய்தார்னா பிராஸ்பராக செஞ்சார். அவங்கள பிராஸ்பரிட்டி கர்த்தர் கொடுத்தார், செழிப்பை கர்த்தர் கொடுத்தார். ஏன் இந்த மருத்துவச்சிகளுக்கு தேவன் நன்மை செய்ய வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் ஏன் கர்த்தர் செய்தார்? என்றைக்குமே ஒரு பிளஸிங் இருக்கிறது என்றால் கண்டிப்பா ஒரு ரீசன் இருக்கும், புரியுதுங்களா? நிபந்தனை இல்லாத ஆசீர்வாதம் இல்லை. அப்ப இந்த இடத்துல இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இந்த மருத்துவச்சிகளுக்கு கிடைத்ததற்கு என்ன காரணம் என்பதை அறிய வேண்டும் என்றால் 15 வசனத்திலிருந்து நாம் வாசித்தால் நாம் அதை அறிய முடியும். வாசிக்கலாம், 15 வசனத்திலிருந்து வாசிப்போம்.
அதுவுமன்றி
எகிப்தின் ராஜா
சிப்பிராள் பூவாள் என்னும் பெயருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மணையின் மேல் உட்கார்ந்திருக்கையில்
பார்த்து
ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான்.
பெண் பிள்ளையானால்
ஆனால் உயிரோடு இருக்கட்டும் என்றான்.
மருத்துவச்சிகளோ
தேவனுக்கு பயந்ததினால்
எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி
செய்யாமல்
ஆண் பிள்ளைகளையும்
உயிரோடு காப்பாற்றினார்கள்.
அது நிமித்தம் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு
மருத்துவச்சிகள்
பார்வோனை நோக்கி
எபிரேய ஸ்திரீகள்
எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல. அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள்.
மருத்துவச்சிகள் அவரிடத்திற்கு போகும் முன்னமே
அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகவும் பலத்து போனார்கள்.
இங்கே பார்க்கும் அடுத்த வசனம் சேர்த்து படிச்சிருவோமே.
மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார்.
அடுத்த வசனம்.
அப்பொழுது பார்வோன்
பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம்
நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான்.
என்ன நடக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது எகிப்தில் இருக்கிறார்கள். யோசேப்பை குறித்த தேவ திட்டம், அவன் 17 வயது இளைஞனாய் இருக்கும் பொழுதே அவன் கர்த்தருடைய பார்வையில் செம்மையானவனாய் இருந்தான். கர்த்தர் அவனை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். அவனுடைய மற்ற 11 சகோதரர்களுக்கு முன்பதாக அவனை கர்த்தர் உயர்த்த நினைத்தார். ஆகையினாலே அவனுக்கு தன்னுடைய திட்டத்தை ஆதியாக 37 அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், படிக்க வேண்டாம். அவனுடைய வாழ்க்கை குறித்து தன் திட்டத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். எல்லோரும் வயல் நிலத்திலே அறுவடை செய்கிறார்கள், தங்கள் அரிக்கட்டுகளை வைக்கிறார்கள். அப்பொழுது யோசேப்புடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது, மற்ற 11 சகோதரருடைய அரிக்கட்டுகள் வணங்கினது. அதே போல இன்னொரு சொப்பனம், சூரியன், சந்திரன் மற்றும் 11 நட்சத்திரங்கள் அவனை வணங்கினதாக அவன் கண்டான். இந்த சொப்பனங்களின் அர்த்தத்தையும் கர்த்தர் அவனுக்கு விளங்கப்படினார். உன்னை உயர்த்தி எல்லாருக்கும் முன்பாக உன்னை மேன்மையாய் நிக்க வைப்பேன். அதே போல தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு சென்று எகிப்து தேசத்திலே பிரதம மந்திரியாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஒரு அந்நிய தேசத்திலே போய் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது, புரியுதுங்களா? சொந்த தேசத்தில் இருக்கலாம், இன்னொரு தேசத்திலே போய் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுன்றது சாத்தியம் இல்லாத காரியம். இதை கர்த்தர் ஒருத்தர் தான் செய்ய முடியுமே தவிர மனுஷர் யாரையும் செய்ய முடியாது, இல்லையா? இத்தாலியிலிருந்து சோனியா காந்தி வந்து இந்தியாவின் மருமகளா இருந்தாலும் இந்திய தேசத்துக்கு பிரைம் மினிஸ்டர் சீட்ல என்ன செய்ய முடியல, உட்கார முடியல, இல்லையா? அப்ப தேவனாகிய கர்த்தர் ஒருத்தர் உட்கார வச்சாதான் உட்கார வைக்க முடியும். பைபிள்ல கர்த்தர் அப்படின்னு செய்யறாரு. தானியேலை பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் கொண்டு போய் அங்க அவனை சீஃப் ஆஃப் கர்த்தர் உட்கார வச்சார், டாப் போஸ்ட்ல கர்த்தர் உட்கார வச்சார். இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவன் யோசேப்பு சிறந்தவனாய் இந்த இடத்திலே பிரதம மந்திரியாய் உயர்த்தப்பட்டிருக்கிறான். காலங்கள் கடந்து போகிறது. தேவனாகி கர்த்தர் தம்முடைய திட்டத்தை ஆபிரகாமுக்கு ஏற்கனவே சொன்னார். உன்னுடைய சந்ததியார் நீ அறியாத ஜனங்களிடத்தில் 400 ஆண்டுகள் அடிமைகளாய் இருப்பார்கள், பின்பு நான் அவர்களை கொண்டு வருவேன் என்று ஆதியாக 15 அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு பேசினார். அதெல்லாம் எடுக்க வேண்டாம், அதெல்லாம் ஹிஸ்டரி. அப்படி பார்க்கும் பொழுது கர்த்தர் தன்னுடைய திட்டத்தின்படியே இந்த யோசேப்புடைய 11 சகோதரர்கள் மற்றும் அவருடைய பிள்ளைகள் மொத்தம் 70 பேர், அவருடைய தகப்பன் முதற்கொண்டு தகப்பனாக யாக்கோபு முதற்கொண்டு 70 பேர் இவர்கள் கானான் தேசத்திலிருந்து எகிப்திற்கு வரவழைக்கப்பட்டார்கள். எகிப்து தேசத்தில் இவர்கள் பழுகினார்கள், பெருகினார்கள். 70 பேராக வந்தவர்கள் லட்சங்களாய் மாறினாங்க. சில ஆண்டுகளில் கர்த்தர் அவர்களை அதிகமாய் பழுகி பெருக பண்ணினார், லட்சங்களாக மாறி போனார்கள். அந்த நாட்களிலே
இந்த எகிப்திய சாம்ராஜ்யம் உலக வல்லரசுகளில் பெரிய வல்லரசாக இருந்தது. அந்த சூழ்நிலையில் இந்த பார்வோன் அந்த எகிப்தின் ராஜா இதை பார்க்கிறான். எங்கேயோ இருந்து வந்தவர்கள் இந்த எபிரேயர்கள், ஆனால் நம்முடைய தேசத்தில் இவர்கள் மிகவும் பலுகி பெருகி பலத்தவர்களாய் போயிட்டு இருக்கிறாங்க. இவர்களை இப்படியே விட்டாக்க நாளைக்கு நமக்கு விரோதமாய் வேறொருவன் சத்துரு வந்து ஒரு யுத்தம் நடக்கும் என்றால் இவர்கள் போய் அவர்களோடு சேர்ந்து கொண்டால் நமக்கு ஆபத்து வந்துவிடும். ஆகினால் இவர்களை இப்படியே விடக்கூடாது, இவர்களை நசுக்கி போட வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணான். இந்த சந்ததியை, இந்த ஜனங்களை, இந்த எபிரேயர்களை ஒன்றுமில்லாமல் அவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லி பார்வோன் தீர்மானித்தான். தீர்மானித்து அவர்களை எல்லாரையும் உடனே நல்ல போஸ்ட்ல யாரையுமே இருக்க விடல, எபிரேயர்கள் எல்லாரையும் கொண்டு போய் அடிமைகளாக்கிட்டான். அவங்களுக்கு போஸ்டிங்கே கொடுக்கல, எல்லாரையும் அடிமைகளாக்கிட்டான். அடிமைகளாக்கி அடிமை வேலை, செங்கல் செய்வது, இப்படி அடிமை வேலைகளை மட்டுமே செய்ய வைத்தான். இந்த ஜனங்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள், பாதிக்கப்பட்டாங்க, மிகவும் கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் இந்த ஜனங்கள் பலகி பெருகி கொண்டே இருக்கிறாங்க. பார்க்கறான், இப்ப அடுத்த ஸ்டெப், இவர்களை இப்படி நெருக்கினா போதாது, இவர்கள் சந்ததியை வேரோடு அறுக்க வேண்டும் என்று அவன் தீர்மானம் பண்ணான். தீர்மானம் பண்ணி என்றைக்குமே ஒரு ஜனத்திலே ஆண்கள் பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா அதுதான் அவருடைய ஸ்ட்ரென்த். அப்ப இதில் பார்க்கிறான், இந்த எபிரேயர்களை ஆண் வம்சத்தையே ஒழித்து கட்டிவிட வேண்டும், நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல ஆம்பளைகள் இருக்கக்கூடாது என்று தீர்மானித்து அந்த எபிரேயர்களுக்கு மருத்துவம் பார்க்கிறதான, டெலிவரி பார்க்கிறதான இந்த ரெண்டு மருத்துவச்சிகள் சிப்பிராள் பூவாள் இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேசுகிறான். இந்த எபிரேய ஸ்திரீகளுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது ஆண் பிள்ளையானால் பிறக்கும் பொழுதே அந்த தாய்க்கே தெரியாமல் உடனே அந்த குழந்தை கொண்டு போட்டுருங்க, பெண் பிள்ளையானால் விட்டுருங்க என்று சொல்லி ராஜா கட்டளை கொடுக்கிறான். பார்வோன் அப்படி கட்டளை இடுகிறான். ஆனால் இந்த மருத்துவச்சிகள் தெய்வ பயம் உள்ளவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். ஆகினாலே ராஜாவுடைய கட்டளை அப்படி இருந்தாலும் இவர்கள் அதை செய்யவில்லை, ஆண் பிள்ளைகளை காப்பாத்திட்டே வந்தாங்க. காலங்கள் போகிறது, பார்க்கறான் ஆண் பிள்ளைகள் வளர்ந்துட்டே போகுது. உடனே அந்த மருத்துவச்சிகளை கூப்பிட்டு கேட்கிறான், ஏன் நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உடனே அந்த மருத்துவச்சிகள் சொல்றாங்க, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் பலசாலிகள், நாங்கள் போய் அவங்களுக்கு அட்டன் பண்றதுக்கு முன்பதாகவே அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்து விடுகிறது, ஆகையினாலே இந்த பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லாரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னார் சொல்கிறார்கள். இவர்கள் இப்படி கர்த்தருக்கு பயந்து அந்த பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றின அந்த காரணத்து நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் இந்த மருத்துவச்சிகளின் குடும்பங்களை தழைக்க செய்தார், தேவன் அவர்களுக்கு நன்மை செய்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது அந்த குடும்பங்களை என்ன நன்மை என்றால் தழைக்க செய்தார், செழிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார், அவருடைய காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற ஆரம்பித்தது. இந்த இடத்திலே கவனிக்கணும், பார்வோனுடைய நோக்கத்தை வைத்து நாம் ஆவிக்குரிய ரீதியாக காரியங்களை புரியணும். பைபிள்ல என்னைக்குமே இருக்கிறதான கேரக்டர்ஸ் வைத்து நம்ம உலகத்தின் ஆவிக்குரிய விஷயத்தை புரியணும். பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் கேரக்டர் கூட எல்லாமே ஸ்பிரிச்சுவல் நோக்கத்தோடு எழுதப்பட்டவைகள். அதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது எதற்காக எழுதப்பட்டது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த பார்வோன் யாருக்கு ஒப்பாக இருக்கிறான் என்றால் சாத்தான் பிசாசிற்கு இவன் ஒப்பாக இருக்கிறான். இன்றைக்கு இந்த உலகத்திலே நமக்கு எந்த விரோதி கிடையாது, எந்த மனுஷரும் நமக்கு விரோதி கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு விரோதி ஆவிக்குரிய விரோதி, மனுஷர்கள் நம்ம யார் விரோதி கிடையாது, ஒரே ஒரு விரோதி தான் நமக்கு, அவன் ஆவிக்குரிய விரோதி, அவன் தான் பிசாசானவன், அவன் ஒருவன் தான் நமக்கு விரோதி. இந்த பார்வோனுடைய கேரக்டர் இங்க மட்டுமல்ல, பைபிள்ல நீங்க எங்கெல்லாம் நீங்க பார்வோனுடைய காரியத்தை நீங்க அவனுடைய வார்த்தைகள் அவனுடைய செய்கைகள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா 100% பிசாசை அப்படியே பிரதிபலித்து காட்டும். அவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் பிசாசனுடைய திட்டத்தை வெளிப்படுத்தும், அவனுடைய ஒவ்வொரு செய்கைகளும் பிசாசு திட்டத்தை வெளிப்படுத்தும். இதில் பார்க்கும் பொழுது இந்த பார்வோன் என்ன செய்கிறான், இந்த தேவ ஜனங்களாகிய இந்த ஆவிக்குரிய சந்ததியை ஒழித்து கட்ட வேண்டும் என்கிறதுல அவன் கவனமா இருக்கிறான். ஆவிக்குரிய சந்ததியை ஒழித்து கட்டணும், ஆவிக்குரிய சந்ததி இருக்கக்கூடாது, அதை பூமியில இராதபடிக்கு அதை டோட்டலா எராடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறான். ஏன் இந்த பிசாசுக்கு இப்படி ஒரு எண்ணம்? நான் ஏற்கனவே பலமுறை சபையில் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருவதற்கான உலகத்தின் அடையாளங்கள் எல்லாம் அழகாய் நடந்து கொண்டிருக்கிறது, வேகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட எல்லா அடையாளங்களும் நிறைவேறி முடிக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. சீக்கிரம் வரப்போகிறார். அவர் எதற்காக வருகிறார் என்றால், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையை இந்த பூமியில் இருந்து எடுத்துக்கொண்டு பரலோகத்திற்கு செல்லும்படி இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொன்னார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சொன்னது ஏன் இன்னும் வரல? 2000 ஆண்டுகள் ஏன் சீக்கிரம் வர சீக்கிரம் வர சீக்கிரம் சொல்லிட்டு அவர் அமைதியா இருக்கிறார்? சீக்கிரம்ன்றது 2000 வருஷமா அப்படி நீங்க நினைக்கலாம். அப்படி அல்ல, அவருடைய நோக்கம் உடனே வரணும்னு ஆசைதான். இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்குள்ளே வந்திருக்கணும். அவர் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்ன போதே அவர் வந்திருக்கணும். ஏன் வரல, 2000 ஆண்டுகள் ஏன் வரல என்று கேட்டால், அதுக்கு காரணம் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். பட் அந்த புரியாதவர்களுக்காக அந்த 2 வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்க போறோம். 2 பேதுரு 3:9 வாசிக்கலாம்.
தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார்
கர்த்தருடைய
நாள்
போதும். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மை நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர். ஏன் தாமதிக்கிறார்? அவர் வாக்கு தத்தத்தை குறித்து தாமதம் அல்ல, ஆனால் அவர் ஒரு காரணத்துக்காக தாமதிக்கிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், அந்த ஒரே நோக்கத்தோடு தான் அவர் பொறுமை காக்கிறார். அப்ப எல்லாரும் மனம் திரும்புவார்களா? எல்லாரும் மனம் திரும்ப மாட்டாங்க. அப்போ ஏன் அவர் எதவைக்கு காத்திருக்கிறார்? ரோமருக்கு எழுதின நிருபம் 11:25 அதற்கு நமக்கு பதில் கொடுக்கிறது. Romans 11:25
மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன்
அது
என்னவெனில்
புறஜாதியாருடைய
நிறைவு உண்டாகும் வரைக்கும்
இஸ்ரவேலரில்
ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும்.
இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இருதயம் கடினப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தர் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரா? புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறுவதற்காக இயேசு கிறிஸ்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். புறஜாதிகள், நம்ம எல்லாம் புறஜாதி ஜனங்கள். நம்ம புறஜாதி ஜனங்களிலே இவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட வேண்டும் கர்த்தர் ஒரு நம்பர் வச்சிருக்கிறார் தன் மனதிலே. அந்த நம்பர் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் பொறுமையா இருக்கிறார். அந்த நம்பர் ரீச் ஆயிடுச்சுன்னா கர்த்தர் உடனே வெளிப்படுவார். அதன் பிறகு இஸ்ரேல் ஜனங்களுக்கு மனம் திறக்கப்பட்டுடும். இன்றைக்கு புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறுவதுதான் மிகப்பெரிய தேவை. தேவ ஜனங்கள் பலுகணும், பெருகணும், ஆவிக்குரிய சந்ததி பெருகணும். இந்த புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறினால் இயேசு கிறிஸ்து வந்துவிடுவார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம் பிசாசுக்கும் தெரியும். ஆகையினாலே பிசாசானவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய சந்ததியை டோட்டலா அழிச்சு போடணும். இவர்களை பழுகி பெருக விடக்கூடாது. அதுதான் அவனுடைய நோக்கம். இவர்களை பழுகி பெருக விடக்கூடாது. இவர்களை பழுகி பெருக விட்டு விட்டால் தனக்கு ஆபத்து வரும் என்று பிசாசுக்கு தெரியும். நல்லா கவனிக்கணும். பார்வோன் செய்த திட்டத்துக்கும் இன்னைக்கு பிசாசு வைத்திருக்கிற திட்டம் அப்படியே பேரலா இருக்கும். பார்வோன் நினைச்சான், இந்த தேவ ஜனங்கள், இந்த எபிரேயர்கள் பெருகிட்டா தன்னுடைய சிங்காசனத்திற்கு ஆபத்து நினைச்சான். அதே போலதான் இன்னைக்கு பிசாசு நினைக்கிறான். இன்னைக்கு ஆவிக்குரிய சந்ததியா இருக்கிறதான தேவ ஜனங்கள், நம்ம பழுகி பெருகி அந்த எண்ணிக்கை நிறைவேறிவிட்டால் இயேசு கிறிஸ்து வந்து விடுவார். பிசாசுடைய சிங்காசனம் க்ளோஸ், அவருடைய காரியம் முடிந்து விடும். அதோடு அதனாலதான் அவன் இந்த ஆவிக்குரிய சந்ததி பெருகாதபடிக்கு அதை அழிக்கிறதற்கு தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறான். இதுல அவன் செய்கிற காரியத்தை பாத்தீங்கன்னா ரெண்டு ஆங்கிள் செய்கிறான். முதலாவது காரியத்தை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகளை 16வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம்.
நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது,
எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது
அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில்
பார்த்து
ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள்,
ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள்,
பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான்.
பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவன் என்ன செய்யறான், எபிரேயர் மேல அவன் போக்கஸ் பண்றான். அவருடைய ஃபர்ஸ்ட் போக்கஸ் பாத்தீங்கன்னா எபிரேயர்கள் மேலதான். இந்த எபிரேய ஸ்திரீகளுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது ஆண் பிள்ளையானால் உடனே கொண்டு போட்டுடுங்க. ஆனால் அதுல அவனுடைய திட்டம் பலிக்கல, காரியம் தவறி போச்சு. உடனே அவன் பாருங்க தன்னுடைய திட்டத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனான். 22வது வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம்,
பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம்
நதியிலே போட்டு விடவும்,
நதியிலே போட்டு விடவும்,
பெண் பிள்ளைகளை எல்லாம்,
பெண் பிள்ளைகளை எல்லாம்
உயிரோடே வைக்கவும்,
உயிரோடே வைக்கவும்
தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான்.
தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். இப்போ பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் அவன் சொன்னது எபிரேயர் மட்டும் போக்கஸ் பண்ணான். எபிரேய ஸ்திரீகளுக்கு பிறக்கிற பிள்ளைகளை மட்டும் கவனிங்க, அதுல மட்டும் ஆண் பிள்ளையை கொள்ளுங்க. எகிப்திய ஸ்திரீகளை பத்தி பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு ஆண் பிள்ளைகள் பிறக்கட்டும். ஆனால் இதுல மிஸ் ஆயிடுச்சு. அவன் நினைச்சிருப்பான் ஒருவேளை அவனுக்கு, அவன் ராஜா வச்சு அவன் எவ்வளவு கால்குலேட் பண்ணிருப்பான். இந்த பெண்கள் இப்படி சொன்னாலும், இந்த மருத்துவச்சிகள் இப்படி சொன்னாலும் நினைச்சிருப்பான் ஒருவேளை பிறக்கிற பிள்ளைகளை கொண்டு போய், எபிரேய பெண்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் ஒருவேளை எகிப்திய வீட்டில் கொண்டு போய் வளர்க்கிறாங்களோ என்னமோ, வளர்த்து கொண்டு வந்துறாங்களோ தெரியல, அப்படி தப்பிக்க வச்சிடலாம். அங்க பிறக்கிற குழந்தை கொண்டு இந்த வீட்டில் வச்சு வளர்த்து காப்பாத்திடலாம். ஆகையினால் பார்த்தான் இதுல எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது, இனி தப்ப விடக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய ஜனங்கள் எல்லாருக்கும் சேர்த்து கட்டளையிட்டான். எகிப்தியருக்கும் சேர்த்து கட்டளையிட்டான். தன் ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்றான், பிறக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் நதியில போட்டோம். எகிப்தில இருந்ததான பெரிய நதி நைல், அந்த நைல் நதியிலே கொண்டு போய் குழந்தைகளை வீசி எரிந்து விட வேண்டும் என்று ராஜா கட்டளை கொடுத்தான். அவனுடைய ரீச் பாத்தீங்கன்னா எபிரேயர்கள், என்ன சொல்ல போன இஸ்ரவேலர்கள். இரண்டாவது அவனுடைய டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா புறஜாதிகள், புறஜாதிகளை போக்கஸ் பண்ணிட்டான். எப்படி ஆகிலும் ஆவிக்குரிய சந்ததி வரக்கூடாது என்பதில் பிசாசு மிகவும் கவனமாக இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், பிசாசினுடைய இந்த நோக்கத்தை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்வதற்காக தான் கர்த்தர் அதன் ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுறார். புரிதல், இந்த சம்பவத்தில் இவ்வளவு விஷயம் இருக்குது. அவனுடைய நோக்கத்தை நம்ம புரிந்து ஜாக்கிரதையோடு இருக்கணும். இந்த மருத்துவச்சிகளை இன்றைக்கு நமக்கு ஒப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மருத்துவச்சிகள் என்ன செய்தார்கள், ராஜாவுக்கு அவர்கள் எந்த விதத்திலும் கோஆபரேட் பண்ணல. ராஜா சொல்றான் குழந்தைகளை கொண்டு போடுங்க, கோஆபரேட் பண்ணல. அது நிமித்தம் கர்த்தர் அவர்களை அழைக்கப்பட்டார். இன்றைக்கு சொல்லுகிறேன், பிசாசானவன் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்யாதபடிக்கு, ஆவிக்குரிய சந்ததி பெருகாதபடிக்கு உங்களிடத்தில் சில காரியத்தை சொல்லுவான், கோஆபரேட் பண்ணாதீங்க. புரியுதா உங்களுக்கு? கோஆபரேட் பண்ணாதீங்க. பிசாசு சொல்லுவான், கோஆபரேட் பண்ணாதீங்க. நீ நல்ல ஒரு விசுவாசி, சர்ச்சுக்கு போ, வீட்டுக்கு வா, உன் குடும்பத்தை கவனி, வேலைக்கு போ, சாப்பிடு, தூங்கு, அவ்வளவுதான். நல்லாரு, வசதியாரு, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார், நீ வசதியாரு என்று சொல்லுவான். நல்லா கவனிக்கணும், பிசாசானவன் நமக்கு சொல்லுகிற விஷயத்துல கோஆபரேட் பண்ணக்கூடாது. பிசாச நமக்கு செய்கிற காரியத்தில் நம்ம கோஆபரேட் பண்ணக்கூடாது. அவன் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யக்கூடாதபடிக்கு அவன் எடுக்கிறதான முயற்சிகள், நம்மிடத்தில் அவன் பேசுகிற காரியங்கள், இப்படிப்பட்ட விஷயத்தில் தேவ பிள்ளைகள் என்னைக்குமே சொல்ற கோஆபரேட் பண்ணக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றார் அதுல தான் நம்ம கோஆபரேட் பண்ணணுமே தவிர, பிசாசானவன் சொல்லுகிற விஷயத்துல என்னைக்குமே நம்ம கோஆபரேட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு பல நேரத்தில் என்ன செய்யறோம், அவனுக்கு நம்ம கோஆபரேட் பண்ணி போய் அவன் சொல்றத நம்ம செய்ய ஆரம்பிச்சிடறோம். சரி, நம்ம நல்லதான் இருக்கிறோம், போதும். இல்ல, இன்னைக்கு ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே இது தலையான கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்தும ஆதாயம் செய்கிற காரியங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். பிசாசு பாத்தீங்கன்னா இதுக்காக அவன் என்ன வேணா செய்வான், ஆவிக்குரிய சந்ததி பெருகாத படிக்கு இங்க ஹோல் பைபிளை நான் இதை நான் கவனிச்சு பார்க்கும் பொழுது அவன் செய்த காரியம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தீவிரமா இருக்கான் இந்த விஷயத்துல. அவனுடைய என்ன சொல்றது, அவனுடைய வேகத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். அவன் எந்த அளவுக்கு அதுல கவனமா இருக்கிறான்றதுல நம்ம கவனிக்கணும். இப்ப உங்களுக்கு நான் பைபிள் இருந்து டாப்ல இருந்து உங்களுக்கு முக்கியமான சில விஷயங்களை உங்களுக்கு நான் ரிசோர்ட் பண்றேன், கவனிச்சுட்டு வாங்க. மனுஷனை தேவன் உண்டாக்கும் பொழுது எதுக்காக உண்டாக்கலன்னா பிசாசனுடைய இடம் அவன் தேவதூதனாய் இருந்தான், அவன் விழுந்து போனான். அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினார். ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்பதாக தூதர்களை உண்டாக்கி வைத்திருந்தார். தூதர்களை உண்டாக்கினதிலே பிரதானமான தூதர்கள் ஒருவேளை சொல்றதுக்கு அடிப்படை காரியம் தெரியலன்னா நான் சொல்றேன், பைபிள் வாசிக்காம நான் சொல்லிட்டு போறேன், கவனியுங்க. தூதர்களை உண்டாக்கினார். இந்த தூதர்கள் பார்க்கும் பொழுது கோடிக்கணக்கான தூதர்களை கர்த்தர் உண்டாக்கினார். அதில் பிரதானமானவர்கள் மூன்று பேர், லூசிபர், மிகாவேல், காபிரியேல். இந்த மூன்று பேரிலே இந்த லூசிபர் என்கிற தூதனை கர்த்தர் ஆராதனை செய்வதற்காகவும் கர்த்தர் அவனை விசேஷித்த தாளந்துகளோடு பூரண ஞானத்தோடும் அழகோடும் கர்த்தர் அவனை சிருஷ்டித்தார். இதை குறித்து நீங்க வீட்டில் வாசித்துக் கொள்ளலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 28:12 நீங்க வாசித்தீங்கன்னா அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும், தீது ராஜாவை குறித்து என்று சொல்லப்பட்டு அங்கு எழுதப்பட்டிருக்கும். இந்த லூசிபர் தான் தேவனுக்கு சமமா இருக்கிறேன் என்று சொல்லி நினைத்தான். ஏன்னா அவனுக்கு நல்ல அழகை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார், அறிவை கொடுத்தார், இசையை கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்த உடனே தானும் தேவனுக்கு சமமானவன் என்று தன்னைத்தானே நினைத்துக் கொண்டு அவன் தேவனுக்கு சமமாய் இருப்பதாக தன்னை உயர்த்த நினைக்கும் பொழுது கர்த்தர் அவனை தம்முடைய சமூகத்திலிருந்து தள்ளி போட்டார். இதை நீங்க ஏசாயா 14:12 நீங்க படிச்சீங்கன்னா அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இவன் தள்ளப்பட்ட பிறகு அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணுகிறதற்காகத்தான் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினார். இப்ப அந்த தள்ளப்பட்ட தூதர்கள் 1/3 தள்ளப்பட்டுச்சு, புரியுதுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் அசியும் பண்றேன், 100 கோடி தேவ தூதர்கள் இருந்திருக்கணும். அதுல தள்ளப்பட்டவர்கள் 33 கோடி, அதான் சொல்றாங்களா 33 கோடி தேவர்கள் அப்படிங்கிறாங்கல்ல, அதான். அப்ப அந்த தள்ளப்பட்ட தூதர்கள் லூசிபருடைய தலைமையின் கீழ் தள்ளப்பட்டவர்கள் தான் அவர்கள், 33 கோடி தேவர்கள். மற்றவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அந்த பிளேஸ ரீப்ளேஸ் பண்றதுக்காகத்தான் கர்த்தர் மனிதனை உண்டாக்கினார். மனுஷனை உண்டாக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார், தோட்டத்தின் நடுவில் இருக்கிறதான நன்மை தீமை அறியும் இந்த விருட்சத்தை மட்டும் நீ புசிக்கலாகாது, இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம், சரீர மரணம் அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாய் மரித்து போவாய் என்று சொல்லி தன்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன் ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் சொன்னார். ஆனால் நடந்தது என்ன, இந்த பிசாசுடைய நோக்கமே கொள்றதுதான். ஆரம்பத்திலிருந்து இவனுடைய வேலை பார்த்தீங்கன்னா அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, அவன் மனுஷ கொலைபாதகன்னு கர்த்தர் சொன்னார் இல்லையா, அவனை மனுஷ கொலைபாதகன் அப்படின்னு பைபிள்ல கர்த்தர் மென்ஷன் பண்ணதுக்கு ரீசன் கேட்டீங்கன்னா அவனுடைய நோக்கம் எல்லாம் தேவ ஜனங்களை கொல்லுவது, ஸ்பிரிச்சுவலா இருக்கட்டும் வேர்ல்டியா இருக்கட்டும் எப்படியா இருக்கட்டும். அப்ப இந்த ஆதாமும் ஏவாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்களை அவன் கொல்ல நினைக்கிறான். வாசிக்கலாம், இதை மட்டும் வேகமா வாசிட்டே போயிட்டே இருப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:16-17 வசனங்களை வாசிக்கலாம்.
தேவனாகிய கர்த்தர்
மனுஷனை நோக்கி
நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார்.
இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் தெளிவாய் உங்களுக்கு கட்டளை கொடுத்தார். 3 அதிகாரத்தில் வரும்பொழுது முதல் 8 வசனங்களில் நீங்கள் கவனிக்கும் பொழுது பிசாசானவன் சர்வத்திற்குள் புகுந்து ஆதாம் ஏவாளை வஞ்சிக்கிறான், இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவதில்லை. அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள், புசித்தார்கள், ஆவிக்குரிய மரணம் சம்பவிச்சது. அவனுடைய கொலை பாதகம் அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு, ஆவிக்குரிய மரணம் மனிதனுக்கு சம்பவிச்சது.
சம்பவித்த உடனே கர்த்தர் உடனே பிராமிஸ் கொடுக்கிறார். முதல் தீர்க்க தரிசனத்தை ஆதியாகம 3:15 கர்த்தர் சொன்னார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். இப்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் அவர் மூலமாக இந்த ஆவிக்குரிய மரணம் அடைந்தவர்களுக்கு மறுபடியும் ஜீவன் கொடுக்க போகிறதையும் குறித்து கர்த்தர் அப்பவே வாக்கு தத்தம் பண்ணார். இப்படி கர்த்தர் வாக்கு பண்ண உடனே இவனுடைய போக்கஸ் ஃபர்ஸ்ட் இதுல சக்சஸ் ஆயிட்டான், இதுல ஆதாமை வீழ்த்துறதுல வெற்றி கண்டுட்டான். இப்பொழுது ஆதாமை வீழ்த்தப்பட்ட பிறகு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிராமிஸ் கொடுத்துட்டாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அப்ப இயேசு கிறிஸ்து பிசாசின் தலையை நசுக்குவார் என்பதை அப்பவே பிராமிஸ் வந்துருச்சு. இப்ப பிசாசனுடைய கவனம் பார்க்கிறான், ஓ இனி நம்மளுடைய டார்கெட் எல்லாம் அந்த இயேசு தான், இவர் தானே நம்ம தலையை நசுக்க போறாருன்னு சொல்லிட்டு இங்கே தேவன் சொல்றாரு, இனி நம்முடைய போக்கஸ் ஃபுல்லா இந்த இயேசு தான், அவரை க்ளோஸ் பண்ணணும், அவரை விடக்கூடாது. இவனுடைய முழு கவனமும் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் திரும்பியது. இப்படி இருக்கும்பொழுது அவன் பார்க்கிறான், மனுகுலம் கர்த்தரை விட்டு பிரிஞ்சிருச்சு, ஆதாமுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள், ஆதாம் ஏவாளுக்கு காயின் ஆபேல். காயின் அவன் துர்க்குணம் உள்ளவனாய் போயிட்டான், ஆபேல் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டான். ஆபேலை பார்க்கிறான், ஆபேல் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டான், இவருடைய பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். உடனே பார்த்தான் பிசாசு, ஓ இவனை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், அப்ப இவன் மூலமா இயேசு கிறிஸ்து வந்துருவார், இவனை க்ளோஸ் பண்ணணும். உடனே அவனுடைய போக்கஸ் இயேசு கிறிஸ்துவை வரவிடக்கூடாது என்கிறதற்காகத்தான் ஆபேல் கொலை செய்யப்பட்டான். நல்லா கவனிக்கணும், காயின் ஏதோ விரோதத்தில் செஞ்சா நினைக்காதீங்க, காயினை எழும்பி ஆபேலை தன் சொந்த தம்பி கொலை செய்ய வைத்ததுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்ததியை இந்த ஆபேலை தேவன் தெரிந்து கொண்டார், அவனை அங்கீகரிச்சிட்டார், இவன் மூலமாய் நம்முடைய தலையை நசுக்க போகிற இயேசு இவன் மூலமா தான் வரப்போறாரு, இவனை க்ளோஸ் பண்ணிட்டா எப்படி வராரு பார்த்தலாம். உடனே அவன் எழும்பினான், காயினை தூண்டிவிட்டான், ஆபேலை கொண்டு விட்டான். ஆபேலை கொண்டு விட்டால் தேவசட்டம் தடைபட்டா போக போகுது. கர்த்தர் உடனே அடுத்த மகனை எழுப்பினார், இன்னொரு பிள்ளையை கொடுத்தார், சேத் என்று இன்னொரு பிள்ளையை கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த சேத் பிறந்த பொழுது மனுஷர்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்போ கர்த்தர் என்ன செய்தார், கர்த்தர் அந்த சேத்தை தெரிந்து கொண்டு அவன் மூலமாக ஆவிக்குரிய சந்ததி கர்த்தர் டெவலப் பண்ணிட்டே போறார். டெவலப் பண்ணிட்டே போன பிறகு அதன் பிறகு ஏனோக்கு தேவனோடு நடந்தான், இப்படி அப்படிமா ஆவிக்குரிய காரியங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஆனா கர்த்தர் பார்த்தார், தனக்கென்று ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜெனரேஷன் எழுப்பணும், அதற்காக ஆபிரகாமை கர்த்தர் முன்குறித்தார், அழைத்தார், அவனை தன்னுடைய சிநேகிதனாக கர்த்தர் பாவித்தார், அவனுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார், உனக்குள்ளே பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப பிசாசு பார்த்தா, ஓ இந்த ஆபிரகாமை கர்த்தர் செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆதாமை செலக்ட் பண்ணாரு, அவனை ஸ்பிரிச்சுவல் டெத் கொடுத்தோம், அடுத்தது ஆபேலை செலக்ட் பண்ணாரு, அவனை க்ளோஸ் பண்ணிட்டோம், இப்போ ஆபிரகாமா இவனை போக்கஸ் பண்றான். ஆபிரகாம் கொடுத்த நெக்ஸ்ட் ஈசாக்கு யாக்கோபு சந்ததி வந்துட்டே இருக்குது. இப்ப இந்த ஜெனரேஷன் வளர ஆரம்பிச்சிருச்சு, பார்த்துட்டே போயிட்டு இருக்கிறாங்க, இவங்க கர்த்தரோடு போயிட்டு இருக்கிறாங்க, ஒன்னும் பண்ண முடியல, போயிட்டே இருக்குது. இனி பார்த்தா இவர்கள் எல்லாரும் எகிப்தில் போய் சேர்ந்த உடனே, ஓ நம்முடைய ராஜாவுடைய தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற பார்வோன் அவனுக்கு கீழே இருக்கிற இவர்களை டோட்டல் அழிச்சலான்னு முடிவு பண்ணான். இப்ப பார்த்தா இந்த இயேசு கிறிஸ்து இந்த ஆபிரகாமின் சந்ததியில் தானே வரணும், இதை அழித்து போட வேண்டும் என்றுதான் முழு மூச்சோடு இறங்கி ஆபிரகாமின் சந்ததியை ஒழித்து கொண்டதுக்கு ட்ரை பண்ணான். ஆனாலும் அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்தார், இந்த சிப்பியரால் பூவால் மூலமாக அந்த சந்ததியை கர்த்தர் காப்பாற்றினார், காப்பாற்றி அந்த சந்ததி வளர்ந்துச்சு. வந்தது பின்பு தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அனுப்பினார், எழுப்பினார் எல்லாம் போயிட்டே இருந்துச்சு. பிசாசு பார்க்கறான், எழும்பினவங்க எல்லாம் வீழ்த்திக்கிட்டே போறான், ஆனாலும் கூட ஆவிக்குரிய சந்ததி மெயின்டைன் ஆயிட்டு தான் இருந்துச்சு. கடைசியிலே இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து யார் வந்து பிறக்க கூடாதுன்னு நினைச்சானோ அவர் பிறந்து விட்டார், இயேசு கிறிஸ்து வந்து பிறந்துட்டார். இப்ப இவனுக்கு ஷாக், இவர் தானே நம்ம பிறக்க கூடாதுன்னு நம்ம பிளான் பண்ணோம், கடைசியில பிறந்துட்டாரே, இவர் தான் நம்ம தலை நசுக்குவார்னு சொன்னாங்க, இவர் பிறந்துட்டாரு, இவரை க்ளோஸ் பண்ணணும். அதனாலதான் பார்க்கும் பொழுது இந்த காரியம் அப்படியே பின்னால போகுது.
இதுக்கு பின்னால் நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு எழுதுற சுவிசேஷத்துக்கு போவோம். 2:16 வாசிக்கலாம்.
அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து
ஆட்களை அனுப்பி
தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே
பெத்லகேமிலும்
அதன் சகல எல்லைகளிலும் இருந்த
இரண்டு வயதுக்குட்பட்ட
எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான்.
மனுஷ கொலைப்பாதன்னு பாருங்க, அது அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஏரோதின் மூலமாய் செய்தது போலவே இப்பொழுது அவன் பார்வோனின் மூலமாய் செய்தது போலவே இப்பொழுது ஏரோதின் மூலமாக செய்கிறான். அரசாங்கம் மாறிடுச்சு, அது எகிப்திய அரசாங்கம், இது ரோம் அரசாங்கம். அரசாங்கம் மாறிச்சே தவிர அவனுடைய ராஜாக்களை கொண்டு அவன் அதே காரியத்தை செய்கிறான். இப்பொழுது எருசலேம் மற்றும் அதை சுற்றுப்பகுதிகளில் இருக்கிறதான 2 வயதிற்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும், இது ஒரு இயேசுவை க்ளோஸ் பண்ணணுன்றதுக்காக 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். எவ்வளவு ஒரு மனுஷ கொலை பாதகன் பாருங்க. எப்படி ஆங்கிலும் இந்த இயேசுவை ஒழித்து கட்டணும், அவர் வந்து வந்துடக்கூடாது. ஆனால் கர்த்தர் அதை பாதிக்கிற ஞானம் உள்ளவர். அவன் அதை செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் வெளியே கொண்டு போயிட்டாரு. அதன் பிறகு அவன் எல்லாம் முடிச்ச பிறகு மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர், அவன் இறந்த பிறகு இயேசு கிறிஸ்து மறுபடியும் கர்த்தர் கொண்டு வந்துட்டார். இப்படி போய்கொண்டே இருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து வளர்ந்துட்டாரு, ஊழிய செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, இவனுக்கு நேரடி பாதிப்பு வந்துருச்சு. இப்ப பாக்கலாம், இந்த இயேசுவை கொலை செய்யணும். நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் இயேசு கிறிஸ்து லைஃப் அட்டம் பண்ணுவாங்க. லூக்கா 4 பாத்தீங்கன்னா இயேசுவை கொல்லுகிறதற்கு கல்லுகளை எடுத்துக் கொள்ளுவாங்க. இதெல்லாம் பிசாசு செய்து அவர் எப்படியாக கொல்லணும், ஆனாலும் கொல்ல முடியல. கடைசியில பார்த்தா யூதாஸ் செலக்ட் பண்ணான். யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது ஏதோ பண ஆசை கிடையாது, டோட்டலா பிசாசனுடைய செய்கை அது. யோவான் 13:26-27
இயேசு பிரதியுத்தரமாக நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியோத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின உடனே சாத்தான் அவனுக்குள் புகுந்தான்.
யூதாஸுக்குள் யார் புகுந்தது? சாத்தான் புகுந்தான். ஏன்னா இவன் தான் இயேசு கிறிஸ்துவை கொல்லுவதற்கென்று காட்டி கொடுக்கிறவன். நேரடி இன்ஃபுளுயன்ஸ் நடக்குதுன்னா சாத்தானுடைய டைரக்ட் இன்ஃபுளுயன்ஸ் நடக்குது. சாத்தானுடைய யூதாசுக்குள் புகுந்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு இவனே வழி நடத்தி கொண்டு போகிறான். அப்ப இதுல பார்க்கும்போது எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா சாத்தானுடைய நேரடி இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும். இயேசுவை கொல்லுகிறதற்கு அவன் எடுத்த அட்டம் தொடர்ந்து அட்டம் பண்ணிட்டே இருக்கிறான். ஒரு அட்டம் இல்லாம சோர்ந்து போறதுல தொடர்ந்து அட்டம் பண்ணிட்டே இருக்கிறான். எத் இயேசுவை பொறாமையினால் பிடித்து கொலை செய்தார்கள். அவன் என்னதான் அவன் பண்ணாலும் அவன் மனுஷீகத்தில் இயேசுவை கொலை செய்து தனக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை அவன் ஏற்படுத்தி கொண்டான். இப்ப இவனுக்கு இயேசு கிறிஸ்துவை கொலை செஞ்சுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை கொல்லும் பொழுதுதான் ஆவிக்குரிய ஒரு காரியம் ஆரம்பமாகிறது என்பதை பிசாசனால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவன் நினைச்சான் அவரை கொன்னுட்டோம்னா இனி ஸ்பிரிச்சுவல் காரியமே இல்லைன்னு நினைச்சான். ஆனால் அந்த சிலுவை மரணத்திலே தான் இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்து மரிக்க போகிறார் என்கிற ரகசியம் பிசாசுக்கு தெரியாமல் போனது. இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே வந்துட்டோம். ஆதாமை கர்த்தர் உண்டாக்கும் பொழுது ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் ஊதி ஜீவ ஆத்மாகவாக வைத்து கர்த்தர் அவனை வைத்து தன்னோடு உறவாடுகிற ஒரு மனுஷனாய் கர்த்தர் ஆதாமை உண்டாக்கினார். அவனுக்குள் பிசாசு மரணத்தை உண்டாக்கி அந்த தொடர்பை துண்டித்தான். அதன் பிறகு இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் வெளிப்படுவாரோ அங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஏராளமான கொலைகளை அவன் செய்துட்டு வரான். உச்சகட்டமாக இயேசு கிறிஸ்துவையும் சிலுவையில் கொன்றாகிவிட்டது. ஆனால் அந்த சிலுவை மரணத்துக்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய நாமத்தினால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து மறுபடியும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜெனரேஷனை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டார். பிதாவாகிய தேவன் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜெனரேஷனுக்காக ஆதாமம் உண்டாக்குனாரு. ஸ்பிரிச்சுவல் ஜெனரேஷனாக தான் உண்டாக்குனாரு. அங்கே கொன்றான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை கொல்லும் பொழுது புது ஸ்பிரிச்சுவல் ஜெனரேஷன் ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கபடிங்க, முதல் ஆதாமை கொல்லும் பொழுது ஆவிக்குரிய சந்ததி ஒழிஞ்சது, இரண்டாம் ஆதாமை கொல்லும் பொழுது ஆவிக்குரிய சந்ததி உருவாயிடுச்சு. புரியுதுங்களா? அப்படி நடக்குது. முதல் ஆதாம் அவனை கொல்லும் பொழுது ஆவிக்குரிய சந்ததி க்ளோஸ் ஆச்சு. ஆனால் இரண்டாம் ஆதாமாய் இருக்கிற இயேசுவை கொல்லும் பொழுது அங்கதான் ஆவிக்குரிய சந்ததியே புதுசா உருவாயிடுச்சு. அவருடைய நாமத்தினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு மறுபடியும் தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு புதிய சந்ததியாக நீங்களும் நானும் எழும்பி இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜெனரேஷன். இன்றைக்கு பிசாசுடைய நோக்கம் எல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜெனரேஷன் அழிக்கணும், இப்ப இருக்கிற ஆவிக்குரியவர்களை ஒழிச்சு கட்டணும், இரண்டாவது புதுசா உருவாகாதபடி தடுக்கணும். ஒழிச்சு கட்டணும், நம்மள சரீரத்தில் கொல்ல நினைக்க மாட்டான். உங்களை பின்வாங்க வைத்து இந்த ஆவிக்குரிய சந்ததியை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் பிசாசனுடைய நோக்கம். இரண்டாவது, நம்மை கொண்டு புதிய ஆத்துமாக்கள் கட்சிக்கப்பட்டு விடாதபடிக்கு தடுப்பதுதான் அவனுடைய நோக்கம். அதுக்காகத்தான் அவன் செயல்பட்டு இருக்கான். இதுதான் அடிப்படை காரியங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்? கர்த்தர் சொல்லுகிறார், ஆவிக்குரிய சந்ததி பெருக வேண்டும். ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் உண்டாக்கிற பொழுது கர்த்தர் அவங்களுக்கு சொன்ன ஃபர்ஸ்ட் பிளஸிங் என்ன தெரியுமா? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆவிக்குரிய சந்ததிக்கு கர்த்தர் நினைக்க கொடுக்கிற பிளஸிங் அதுதான், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இது உலகத்தில் குழந்தை பிறகுறது இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஆதாம் ஏவாள் ஆவிக்குரியவர்களா இருக்கும் பொழுது அந்த பிளஸிங், இது ஆவிக்குரியவர்களா இருக்கிற நமக்கு என்ன பிளஸிங்? இது ஸ்பிரிச்சுவல் பிள்ளைகளை பெற்றுவிடுங்கள். ஆமேன். இது குழந்தை பிறக்கிறது இல்ல. நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். என்ன அர்த்தம்? உங்களை போலவே ஒரு ஆவிக்குரிய சந்ததியை நீங்கள் பெருக பண்ணுங்கள். ஆவிக்குரிய சந்ததியை பெருக பண்ணுங்கள். ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய சந்ததியை பெற்றெடுங்கள். ஆனா பிசாசு அதை விட மாட்டான். ஆனா இன்னைக்கு நம்ம யாருக்கு கோஆபரேட் பண்ண போறோம்ன்றதா நம்முடைய தீர்மானம். அவன் சொல்றான், அதை அடிச்சு போடு, அது பழுகி பெருக விடாத. ஆனா நம்ம கர்த்தருக்கு அவர் பட்சத்தில் நிற்போம். ஆமேன். கர்த்தர் பட்சத்தில் நின்று ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பிசாசுக்கு நிரந்தரமான முடிவு உண்டாகிறது. அதற்கு நீங்களும் நானும் தான் இன்னைக்கு உழைக்கணும். நீங்களும் நானும் தான் அதுக்கு வேலை செய்யணும். ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் நடத்தணும். பாவத்திற்குள் இருக்க ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரணும். இன்னைக்கு அதுதான் தேவ நோக்கம். நீங்க நான் இதை எடுத்தனா அது பெரிய சப்ஜெக்ட். அதை உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு காரியத்தை மட்டும் காட்டுறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்றான்.
இது பார்வோன் ஏற்கனவே சொன்னேன். பார்வோனுடைய ஸ்பீச் எல்லாமே பிசாசுக்கு அப்படியே பேரலா இருக்கும்னு சொன்னேன். இப்ப ஜஸ்ட் உங்களுக்கு ரெண்டு மட்டும் சுமார் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஆராதனை செய்ய போங்கன்றான். உங்களெல்லாம் என்ன சொல்லிட்டான்? ஆராதனை செய்யறதுக்கு போங்கன்றான். புரியுதா? ஆராதனை செய்யறதுக்கு போங்க. சரி, அது கூட போக தடுத்துருவான். அப்படி தப்பிச்சு மீதியா என்ன செஞ்சிருக்கிறீங்க? கொஞ்சம் பேர் வந்திருக்கிறீங்க இல்லையா, ஆராதனைக்கு போக வந்திருக்கிறீங்க. ஆனால் இந்த எல்லைக்குள் வந்திருக்கிற அவங்களை பார்த்து அடுத்த காரியம் சொல்றான். ஆராதனைக்கு முன்னே போய் ஆராதனை பண்ணுங்கண்ணா. 28வது வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம். எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான்.
எனக்காக வேண்டுதல் வேற செய்ய சொல்லி கேட்கிறான். சொல்ற அடுத்த வார்த்தை பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க போய் பலி செலுத்துறதுக்கு போங்கட்டான். ரெண்டாவது சொல்ற, நீங்க பலி மட்டும் செலுத்துங்க, ரொம்ப தூரம் எல்லாம் போயிடாதீங்க. பக்கத்துல அப்படி போய் சர்ச்சுக்கு மட்டும் அப்படி போயிட்டு வீட்டுக்கு வந்துருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரோட்டுக்கெல்லாம் போயிடாதீங்க, டிராக்டர் எல்லாம் கொடுத்துடாதீங்க, ஒருத்தரை பார்த்து இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லிடாதீங்க, சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு வீட்டுக்கு வந்துருங்க, அவ்வளவுதான். ஆராதனை மட்டும் பண்ணிக்கங்க, அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ணாதீங்க. இதான் பிசாசு சொல்றான், அதிக தூரம் போகாதீங்க, ஆபத்து வரும், ரொம்ப தூரம் போகாதீங்க. எவ்வளவு கன்சர்ன் இருக்கிறா பாத்தீங்களா உங்க மேல, ரொம்ப தூரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப எல்லாம் ஆழமா போயிடாதீங்க, ரொம்ப தூரம் போக கூடாது. எல்லாம் சொல்லுவாங்கல்ல, பக்தியெல்லாம் ஒரு லிமிட்டா இருக்கணும்னு பெரியவங்க, பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, பக்தியெல்லாம் ரொம்ப லிமிட்டா இருக்கும், ரொம்ப பக்தி ஆயிடக்கூடாது, பக்தி லிமிட்டா இருக்கணும் பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த பெரியவங்களுக்குள்ள எந்த பெரியவன் இருக்கிறான்னு அப்புறம்தான் யோசிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில லிமிட் கிடையாது. கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா எலியாவுக்கு, எலியாவே நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். பிசாசு சொல்றான், பார்வன் சொல்றான், ரொம்ப தூரம் போகாதேங்கிறான். கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ ரொம்ப டிராவல் பண்ண வேண்டியிருக்குது, நிறைய செய்யணுங்கிறாரு. இப்ப எதை நம்ம ஏத்துக்கிறது, கர்த்தர் சொல்றாரு வெகு தூரம் போகிறாரு, பிசாசு சொல்ற ரொம்ப தூரம் போகாதேங்கிறான், எதை ஏத்துக்கிறது? புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் சொல்லுகிறார் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இப்ப இருக்கிற ரட்சிப்பு, இப்ப இருக்கிற ஞானஸ்தானம், இப்ப இருக்கிற அபிஷேகம் இதோடு போதும்னு உட்கார்ந்துராதீங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நிறைய செய்ய ஒன்று சொல்லுகிறேன். இந்த உலகத்திலே நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான இன்றைய தேவை, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். அதுக்கு ஏதாவது ஒரு விதத்திலே உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும், ஏதாவது ஒன்று நீங்க செய்யணும். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யறதுதான் இன்றைய தேவை. ஏன்னா இந்த உலக வாழ்க்கை முடிஞ்ச பிறகு பரலோகத்துக்கு போயிட்டு அங்க ஆத்துமா ஆதாயம் பண்றதுக்கு இடம் கிடையாது, வேலை கிடையாது. இங்கதான் செய்ய முடியும், எந்த இடத்துல எதை செய்ய முடியும் அந்த இடத்துல தான் அதை செய்யணும். புரிஞ்சுங்களா? செய்ய வேண்டிய இடத்துல செய்ய வேண்டிய காரியத்தை செய்யலன்னா செய்ய இன்னொரு இடத்துக்கு போனா அந்த காரியத்தை செய்ய முடியாது. ஆமேன். புரியுதா உங்களுக்கு? எந்தெந்த இடத்துல எதை செய்யணும் அந்த இடத்துல அதுதான் செய்யணும், அப்பதான் செய்ய முடியும். ஆபீஸ்ல போனா உங்களை ஆபீஸ் வேலையை கவனிக்கணும் இல்லையா? சர்ச்சில் வந்தா அதை செய்ய முடியாது, சர்ச்சில் வந்தா சர்ச்சுக்குரிய காரியத்தை கவனிக்கணும். நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய காரியங்கள் நம்ம செயல்பட முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு கர்த்தர் சொல்றாரு, பிசாசு சொல்றான், இந்த சந்ததி பழுகி பெருகி விடாதபடிக்கு நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கிறான். ஆமேன். பார்வோடு என்ன சொல்றான் தெரியுமா? நம்மளை பார்த்து ஆவிக்குரிய சந்ததி பெருகாதபடிக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கிறான். ஆத்துமாதான் செஞ்சிடாத, எனக்கு ஹெல்ப் பண்ணு. நீ ஆத்துமாதான் செய்யாத, எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஆத்துமாதான் செய்யாதவ யாருக்கு ஹெல்ப் பண்றாங்க சொல்லுங்க? ஆவிக்குரிய சந்ததியை பெருக பண்ணாமல் இருக்கிறவர்கள் யாருக்கு ஹெல்ப் பண்றாங்க? பிசாசுக்கு ஹெல்ப் பண்றாங்க. புரியுதா? புரியுதா? யாருக்கு ஹெல்ப் பண்றாங்க? பிசாசுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்ப தெரியுதா ஏன் ப்ராஸ்பரிட்டி வரலன்னு? பிசாசுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, கர்த்தருக்கு ஹெல்ப் பண்ணணும். பிசாசுக்கு ஃபேவரா இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு ஃபேவரா இருக்கணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆவிக்குரியவர்கள், ஆனா நம்மளை அறியாமலேயே நம்ம பிசாசுக்கு உதவி செஞ்சிடறோம். நம்ம அறியாமலேயே அவனுக்கு உதவி செய்யறோம், நம்ம அறியாமலேயே அவன் சொல்றதை கேட்கிறோம், நம்ம அறியாமலேயே அவன் சொல்றபடி நடந்துடுறோம். இன்றைக்கு ஒரே ஒரு தீர்மானம், என் வாழ்க்கையிலே நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்னையும் காத்துக்கொள்வேன், ஒரு கூட்ட ஜனத்தையும் நான் ஆயத்தப்படுத்துவேன். இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டதற்கு கர்த்தர் என்னோடு பேசின ஒரே காரியம் அதுதான். ஒரே நாள்ல மூணு தடவை சொல்லி இந்த சபையை கர்த்தர் ஆரம்பிக்க சொன்னார். அதான் நம்முடைய சர்ச் கேலண்டர்லாம் எல்லா வருஷத்துல அதுதான் நான் போடுவேன். நீ ஆயத்தப்படு. எசேக்கியேல் 38:7. நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிருந்தார். நீ மட்டும் ஆயத்தப்படு என்கிட்ட கர்த்தர் சொல்ல, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினார். அதேதான் இந்த சபையில் இருக்கிற சர்ச்சுக்கு கர்த்தருடைய மோட்டிவே அதுதான். நீங்கள் ஆயத்தப்படுங்க, ஒரு கூட்ட ஜனத்தை நீங்களும் ஆயத்தப்படுத்தணும். இதுதான் கர்த்தர் நம்முடைய எதிர்பார்க்கிற இந்த வசனத்தை சொல்லிதான் கர்த்தர் சபை ஆரம்பிக்கிட்டு சொன்னார். நீ ஆயத்தப்படு, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. நீங்களும் உங்களுக்கு நான் தான் சொல்றேன், நீங்கள் ஆயத்தமா இருங்க, ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்திட்டே இருங்க, ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துங்க. ஒரு பெருங்கூட்டத்தை நாம் ஆயத்தமாக்கி கர்த்தருடைய வருகையிலே நாம் அவரை சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் சேலஞ்சா சொல்றேன், இந்த வேத வசனத்தின் நிமித்தம், இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தின் நிமித்தம் நான் சொல்றேன், ஆத்ம ஆதாயம் என்கிற காரியத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சு பாருங்க. ஒரு டிராக்டர் கொடுத்து பாருங்க, அல்லது ஒரு நபருக்கு இயேசுவை பத்தி சொல்லி பாருங்க, அல்லது ஆத்ம ஆதாயத்துக்காக நீங்கள் ஜெபிச்சு பாருங்க, அல்லது ஆத்ம ஆதாயத்துக்காக நம்ம டிராக்டர் அடிக்கிற மற்ற காரியங்களுக்கு அதுக்கு கொடுத்து பாருங்க. ஏதாவது ஒரு விதத்துல உங்கள் உழைப்பு, உங்கள் ஜெபம், அல்லது உங்கள் பணம், ஏதாவது ஒரு விதத்தில் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதாவது ஒன்று செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களை தடைக்க பண்ணுவார். ஆமென். ஆத்மாக்கள் ஆதாயம் பண்றதுக்காக செயல்படுகிறவன் கர்த்தருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறான், ஆத்ம ஆதாயம் செய்யாதவன் பிசாசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறான். ஏன்னா பார்வனுடைய வார்த்தை அதுதான், பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போடுங்கள், இந்த சந்ததியை அழித்து போட வேண்டும். ஏன்னா இந்த சந்ததி பெருகுச்சுன்னா இயேசு வந்துருவார். அதுக்குதான் பயப்படுறான், அதுக்கு பயந்துட்டுதான் நம்ம கிட்ட பண்ணிட்டு இருக்கிறான். இந்த சந்ததி பெருகுச்சுன்னா இயேசு வந்துருவார்னு அவனுக்கு தெரியும், அதுதான் அவன் தடை பண்ணிட்டு இருக்கிறான். விட்டு கொடுக்க கூடாது. ஆமென். விட்டு கொடுக்க கூடாது. ஆத்மாக்களை ஆதாயம் செய்யுங்கள், கர்த்தருடைய வருகைக்கு உங்கள் வேலையை செய்யுங்கள். சீக்கிரத்திலே கர்த்தர் வரப்போகிறார், கர்த்தர் நம்மை மகிமையோடு ஏற்றுக்கொள்வார். ஜெபிக்கலாம். Glory to Jesus. ஸ்தோத்திரம். கர்த்தரின் அருமையான காலை நேரத்திலும் நமக்கு நடுவில் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, பார்வோன் ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய ஜனங்கள் சந்ததி பெருகிவிடக்கூடாது என்கிறதில் பார்வோன் கவனமா இருக்கிறான். எபிரேய மருத்துவச்சிகள் இரண்டு பேரை அழைப்பித்து, நீங்கள் எபிரேயருக்கு பிறக்கிறதான ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போடுங்கள் என்று சொன்னான். பின்பு தன்னுடைய ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து, புறஜாதிகள் எல்லாரையும் சேர்த்து, எல்லா ஆண் பிள்ளைகளையும் நதியிலே தூக்கி வீசிவிடும்படி சொன்னான். இதனை பார்க்கும் பொழுது எபிரேய மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் பார்வோனுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அவர்கள் அந்த சனங்க சந்ததி பலுகி பெருகுவதற்கு ஒத்தாசையாக இருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, பிசாசு சொல்றான், இந்த சந்ததி பலுகி பெறுகிறதற்கு நீ எந்த வேலையும் செஞ்சிடாதேங்கிற, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க, யாருக்காக நீங்கள் வேலை செய்ய போறீங்க? கர்த்தருக்கு வேலை செய்ய போறீங்களா, அல்லது பிசாசுக்கு நீங்க வேலை செய்ய போறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு நல்ல கிறிஸ்தவரா இருக்கலாம், நல்லதுதான், ஆனால் உங்க வாழ்க்கையிலே ஆவிக்குரிய சந்ததி வளர வேண்டாம் என்று சொல்லியிருக்கிற பிசாசிற்கு நீங்கள் ஒத்தாசையாய் இருந்திராதீங்க. உங்க மூலமாக ஆவிக்குரிய சந்ததி வளரணும். அதுதான் தேவ திட்டம், அதுதான் தேவ திட்டம். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுறார். ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இரண்டாவது, ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை நேரடியாக அறிவிங்க. மூன்றாவது, ஆத்து மாதாயம் செய்யப்படுவதற்கு உங்களிடத்தில் இருக்கிற பணத்தை நீங்கள் செலவு செய்யுங்கள். தெய்வ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம். கர்த்தர் நமக்கு இன்னைக்கு எதிர்பார்க்கிற காரியம் ஆத்து மாதாயம் பலுகி பெருகுங்கள். அதற்கு உதவி செய்ததான எபிரேய மருத்துவச்சிகளின் குடும்பங்களை கர்த்தர் தழைக்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஆத்துமாதாயம் செஞ்சு பாருங்க, அப்புறம் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை தழைக்க பண்ணலன்னு அப்புறம் கேளுங்க. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் தழைக்க பண்ணுவார், உங்களை கர்த்தர் செழித்திருக்க பண்ணுவார், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் மாறும். ஆத்துமாதாயம் செய்து பாருங்க, உங்களை கர்த்தர் எல்லாவற்றிலையும் பிராஸ்பராக்குவார், உங்களை எல்லாவற்றிலையும் செழித்திருக்க பண்ணுவார். இது கர்த்தருடைய வாக்கு தத்தமான ஆசீர்வாதம். இதற்கு அந்த எபிரேய மருத்துவச்சிகள் சாட்சியா இருக்கிறாங்க, அந்த ரெண்டு மருத்துவச்சிகளும் இதற்கு அடையாளமாக இருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் தீர்மானம் பண்ணும். ஆண்டவரே நான் உங்களுக்கு செவி கொடுக்கணும்பா, என்னை எறியாம நான் பிசாசுக்கு நான் செவி கொடுத்திருந்த கூடாது. இதுவரைக்கும் நான் ஆத்துமாதாயம் செய்யாமல் இருந்து ஆண்டவரே அவனுக்கு நான் என்னை எறியாமலேயே நான் அவனுக்கு செவி கொடுத்துட்டேன். என்னை எறியாமலே நான் அவன் சொல்றபடி நான் வாழ்ந்துட்டேன். ஆனா இனி நான் பிசாசு சொல்றபடி வாழ மாட்டேன். ஆத்துமாதாயம் செய்யாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன்பா. இனிமேல் நான் உங்களுக்காக நான் வாழ்வேன். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற ஒரு வாழ்க்கை எப்படி ஆகிலும் ஏதாவது ஒரு விதத்தில் என் மூலமாய் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுவதற்கு நான் செயல்படுவேன்பா. தீர்மானம் பண்ணுங்க, நான் ஜெபிப்பேன், அல்லது நான் உழைப்பேன், அல்லது நான் கொடுப்பேன். ஏதாவது ஒரு விதத்தில் நான் ஆத்தும் ஆதாயத்தை என் வாழ்க்கையில் நான் செஞ்சே ஆகணும். தீர்மானம் பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரே இந்த நாளிலும் கூட பிசாசினுடைய ஒரு தந்திரத்தை ஆண்டவரே இந்த பார்வன் மூலமாக எங்களுக்கு காண்பித்ததற்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் அதிக தூரம் போக வேண்டாம் என்று சொல்லுகிறான். அப்பா நீங்க சொல்றீங்க, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்னு சொல்றீங்க, ஆனால் அவனோ நீ அதிக தூரம் போகாதேங்கிறான். தகப்பனே அப்படி அல்லப்பா, உங்க வார்த்தையின்படியே நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று நீங்க சொல்லும்படிக்கு நான் இருக்க போகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளைகளை இதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஆத்தம் ஆதாயம் பண்ணணும். செயல்படுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே மது பிள்ளைகளை தொடர்ந்து இந்த வார்த்தைகளின் மூலமாய் தொடர்ந்து மது பிள்ளைகளோடு பேசி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராயிருக்க இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாகி தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.